வீரபத்ரானந்தி மகாராஜ் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார்கள். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகிலே உள்ள கொயிலாண்டி மடத்தினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற சுவாமி வீரபத்ரானந்தஜி மகாராஜ் அவர்கள், நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய்.
ஓம். இந்த 13வது மாநாட்டில் பங்கெடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய தினம், சுவாமி சிவானந்தருடைய ஜெயந்தி. இந்த சுவாமி சிவானந்தர் நம்முடைய நாற்றாம்பள்ளி மடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதை குறிப்பிட மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். பெருங்கருணை பேராறு, இவ்வளவு அருமையான ஒரு கொடைக்கானல் மழை தூறலில் நனைந்து சுகத்தை பெற்ற உங்கள் முன் நின்று இப்பொழுது நான் பேச ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்றால், கடுங்கொடுமை காட்டாரே என்று தோன்றும் உங்களுக்கு. அதனால் வெகு சீக்கிரத்திலேயே நானும் முடித்து விடுகிறேன். இந்த பெருங்கருணை பேராறு இந்திய நாட்டில் மட்டும் நிற்காமல் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணன் நினைத்தார், விவேகானந்தரும் நினைத்தார். இந்த கருத்தை ஒரு இஸ்லாமிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாம் என்பவர் அழகாக வெளிப்படுத்துகிறார். வங்காள கவிதையில் அவர் பாடுகிறார், பாட்டாலே தேசே தேசே ரிஷி புண்ணிய தீர்த்தோ வாரி கலஷ். என்ன அருமையான கருத்து அது! அதனால் என்ன விளைவு என்றால், அதையும் அவர் குறிப்பிடுகிறார், தவ நாம மாக்கா பிரேம நிகேதனே பொரியாச்சே தாயி த்ரிசம்சார். பாட்டாலே தேசே தேசே ரிஷி புண்ணிய தீர்த்தோ வாரி கலஷ். இதை ஏற்கனவே ஒரு மாநாட்டு சொற்பொழிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சீடர்களை ஸ்ரீராமகிருஷ்ணர் உலகெங்கும் அனுப்பி வைக்கிறாராம். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய புனித கோவிலின் கும்பாபிஷேக நீரை கலசங்களில் அடைத்து அந்த காலத்தில் அரசர்கள் நாடு முழுவதும் அனுப்பி வைப்பார்களாம். அந்தந்த இடத்தில் அந்த கலச நீரை தெளிக்கும் பொழுது அது பட்டு தாங்கள் புனிதமாகிவிட்டோம் என்று மக்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம். அவ்வாறு இந்த கலசங்களில் ஸ்ரீராமகிருஷ்ணரினும் புனித நீர் எடுத்துக்கொண்டு இந்த ரிஷிகளெல்லாம் ஒவ்வொரு நாடாக சென்றார்கள். அவ்வாறுதான் இந்த பெருங்கருணை பேராறு உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் பரவ வேண்டும் என்பதற்காக சுவாமி விவேகானந்தர் திட்டத்தை தீட்டினார். 1500 ஆண்டு காலம் வரக்கூடிய ஒரு திட்டம், ப்ரோக்ராம். இப்பொழுது இந்தியாவில் விஷன் 2020 என்று நம்முடைய பிரசிடென்ட் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். விவேகானந்தருடைய ஒரு விவேகானந்த பாரதம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அது 1500 ஆண்டு காலங்கள். அந்த 1500 ஆண்டு காலங்கள் இந்த பெருங்கருணை பேராறு உலகமெல்லாம் மூழ்கி உலக மக்களை எல்லாம் அதில் மூழ்கடிக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பே அன்னையார் காட்சியாக கண்டார். ஒரு நாள் கங்கை கரையில் படிக்கட்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அன்று பௌர்ணமி நிலவு, அந்த நில ஒளியில் அன்னையார் காண்கிறார், திடீரென்று எங்கிருந்தோ ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றி கங்கை நீரில் மறைந்து விடுகிறார். இதை பார்த்து அன்னையார் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சுவாமி விவேகானந்தர் எங்கிருந்தோ தோன்றி அந்த நீரை புனித கலசத்தில் ஏற்று ஜெய் ராமகிருஷ்ணா ஜெய் ராமகிருஷ்ணா என்று கூடியிருக்கும் மக்கள் மீதெல்லாம் தெளிக்கிறாராம். அந்த மக்கள் எல்லாம் அந்த நீர் தூளிப்பட்டதும் முக்தி அடைந்து விடுகிறார்களாம். என்ன ஆச்சரியம் அது! அந்த காட்சியை எழுதியவர்கள் விவரிக்கிறார்கள், ஸ்ரீராமகிருஷ்ணா ஹேட் பிகம் முக்திவாரி. முக்தியை அளிக்கக்கூட புனித நீராக ஸ்ரீராமகிருஷ்ணர் மாறிவிட்டிருக்கிறார். அதுதான் பெருங்கருணை பேராறு வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதிகம் பேசினால் தலைப்பு கெட்டுவிடும். அந்த ஆறு ஓட வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? சுவாமி விவேகானந்தருடைய இந்த திட்டம் நடைபெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த தலைப்பில் கொடுத்திருக்கிறார். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இந்த தலைப்பை கேட்டவுடனே நான் சம்பத் மகாராஜுக்கு போன் செய்து கூறினேன், படிக்கும்பொழுதே எனக்கு சிரிப்பாகி இருக்கிறது என்று. ஏன் என்று கேட்டார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா வீரபத்ரானந்தா, நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய், உன்னை பார்த்தால் மடையனை போன்று தோன்றுகிறது. யாராவது ஒரு அழகான இளம் யுவதியிடம் போய் நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். உடனே கண்ணாடியில் சென்று பார்ப்பாள், இவர் என்ன நம்மை கேலி செய்கிறாரா? அல்லது உண்மையிலேயே நாம் நோக்கினால் நாம் எல்லோருமே மடையன்கள் தான். அந்த காலத்தில் இந்தியர்கள் மடையன்களாக இருந்தார்கள். இந்த காலத்திலும் இந்தியர்கள் மடையன்களாகத்தான் இருக்கிறார்கள். மடியன் என்றால் ஒரு கெட்ட சொல் என்று நினைக்க கூடாது. பல தடவை நமக்கு அந்த சொல்லில் அர்த்தம் புரியாமல் அதை வேறு கோணத்தில் பயன்படுத்தியதால் மடியன் என்ற சொல்லை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தர் இந்த சொற்களை பயன்படுத்திய போது இந்திய நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு எதற்கும் லாயக்கற்ற பலஹீனம் நிறைந்தவர்கள் என்று, தாங்கள் ஒரு சாதாரண பாமரன் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நீ பாமரன் அல்ல, பரமன் உள்ளே பதுங்கியிருக்கிறான் என்று அந்த வேதாந்த தத்துவத்தை கூறி அந்த மடையை திறந்து விடுகிறார் சுவாமி விவேகானந்தர். மடை திறந்த பின் தான் மடையனெல்லாம் முனிவனாக முடியும். இந்த மடை எப்படி இருக்கிறது என்பதை பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். எல்லோருக்குமே இந்த மடை மூடப்பட்டிருக்கிறது, அதனால்தான் நாம் மடையன்கள். பாமரன் உள்ளே பதுங்கி இருக்க உன்னுடைய பராக்கிரமங்கள் இந்த பாறினில் ஏன் பகிரங்கமாகாமல் இருக்கிறது? விவேகானந்தர் அவ்வாறு எதிர்பார்த்தார். இந்திய நாட்டு இளைஞர்கள் தங்கள் பராக்கிரமங்களை சாதனைகளை படைக்காமல் ஏன் இவ்வாறு புழுக்களை போல் நெழிந்து கொண்டிருக்கிறார்கள்? பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் பொழுது யோக சூத்திரத்தில் அவர் கூறுகிறார், நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருத்தினாம் வரணபேதஸ்து ததா க்ஷேத்ரீகரவத். இயற்கைக்கு தன்னுடைய மேல் திசை உந்துதலுக்கு, மேல் திசை முன்னேற்றத்திற்கு எந்த விதமான புற உந்துதலும் தேவையில்லையாம். நேச்சர் டஸ் நாட் ரிக்வயர் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு ப்ரொபல் இட் இன் இட்ஸ் ஆன்வர்ட் மூவ்மெண்ட், ரிமூவ் த ஆப்ஸ்டக்கிள் ஜஸ்ட் அஸ் எ ஃபார்மர் டஸ். குடியானவனை போல் மடையை திறந்து விடு. அவர் மடையை திறந்ததுக்கு அப்புறம் மடத்தை ஆரம்பிச்சு எத்தனையோ மட சுவாமிகள் எல்லாம் இப்பொழுது இந்திய நாட்டில் அங்கங்க மடையை திறந்து விட்டு இருக்காங்க. எப்படி மடையை திறக்கிறார்கள் என்றால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சி மூலமாக இந்த மடையை நாங்கள் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் சுவாமிஜி அந்த காலத்தில் செய்தார். பாமரனும் பரமனும் ஒருங்கே கொஞ்சி குலாவி இணைந்து மறைந்து இழைந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மகா சந்திப்பு ஜங்ஷன் அல்லவா மனிதன். இந்த மனிதனுக்குள்ளேயே பரமன் புகுந்து விளையாடுகிறானா? அது தெரியாமல் நாம் எல்லோரும் பாமரன் பாமரன் என்று அழுது கொண்டிருந்தோம். நம்மால் முடியாது, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக நம்மால் என்ன செய்ய முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் சுவாமி விவேகானந்தர் வருகிறார். அவருடைய ஒரு வாசகத்தை நீங்கள் காலையில் கேட்டீர்கள், சிங்கம் செம்மறியாடு. அடுத்த ஒரு வாசகம், இந்த வாசகம் அருமையான சொற்றொடது, நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய், அதனால் பிறந்து இருந்து இறந்ததற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை விட்டு செல் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் நாம் என்ன விட்டு செல்ல வேண்டும், எந்த சாதனையை படைக்க வேண்டும்? இந்தியாவில் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்ன என்றால் கேரியர் கவுன்சிலிங். யாருக்குமே எந்த கேரியர் எடுக்க வேண்டும் என்று பலருக்கே தெரியாது. இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு என்னிடம் கூறினார், சுவாமி எனக்கு எந்த கேரியருமே கிடைக்கவில்லை, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். கேரியர் கவுன்சிலிங் தொடங்கிவிட்டேன் என்று கூறினார். இது தற்போதைய நிலை. அந்த காலத்திலும் அந்த நிலை இருந்தது. சிறிது சிறிதாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய ஆட்சி பீடத்தில் இருக்கும் நாட்டு தலைவர்களை கண்டால் எப்படி இருக்கிறது? மனிதனாக பிறந்திருக்கிறாய். சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு என்ன என்றால், அப் இந்தியா அண்ட் அரைஸ் தி வேர்ல்டு, கான்கர் தி வேர்ல்டு வித் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று கூறினார். இதுதான் இந்திய மக்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கேரியர் கவுன்சிலிங். இந்தியாவுடைய கேரியர் என்றால் என்ன? இந்திய மனிதர்களுடைய கேரியர் என்ன? இந்தியாவை உலக நாட்டில், உலக மகா அரங்கில் ஒரு ஆசானாக இருத்தி வைக்க வேண்டும். அதற்கு பொருளாதார முன்னேற்றமும் நமக்கு வேண்டும், ஆன்மீக முன்னேற்றமும் நமக்கு வேண்டும். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், நம்முடைய ஆன்மீகத்துடன் என்ன வேண்டும் தெரியுமா? வாட் வி வாண்ட் டுடே இஸ் சயின்டிபிக் பிளக் அண்ட் ஜீனியஸ். அந்த விஞ்ஞான அணுகுமுறையை வைத்துக் கொண்டு கூடவே ஆன்மீகத்தையும் சேர்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் விவேகானந்தர் விரும்பினார். ஆன்மீகத்தில் அவன் திளைத்திருப்பான், அதே நேரத்தில் மாபெரும் முனிவனாக இருப்பான். அந்த காலத்தில் விஸ்வாமித்திரரை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு அளவற்ற ஆற்றல், என்ன ஆன்மீகம், அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி. ஆண்டவன் தான் எல்லாம் செய்வான் என்று விஸ்வாமித்திரர் விட்டுவிடவே இல்லை. இந்த கஷ்யப ரிஷி விஸ்வாமித்திரர் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினார். அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்தவர் ஒரு விஸ்வாமித்திரர். விவேகானந்தரும் அதே சப்தரிஷி மண்டலத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார். கடுமையான முயற்சி, எல்லையில்லாத போராட்டம், அதே நேரத்தில் மனிதர்கள் மீது பெரும் கருணை, இந்த இரண்டுமே கலந்து வந்து இந்திய மனிதர்கள் முன்னேறி உலக அரங்கில் இந்தியாவை பெரிய ஆசானாக அரங்கேற்ற வேண்டும். இதுதான் சுவாமி விவேகானந்தருடைய கனவு. அந்த கனவுக்காகத்தான் இந்தியாவை விழித்தெழ வேண்டும் என்று சுவாமிஜி விழித்தெழச் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். இந்திய இளைஞர்களே, நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள். பிறந்ததற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும். இப்ப என்ன அடையாளமாக நாம் விட்டு செல்ல வேண்டும் என்றால், இந்தியாவை எவ்வாறு முன்னிற்கு எடுத்து செல்ல வேண்டும்? இந்த விவேகானந்தருடைய எதிர்பார்ப்பில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நம்ம எல்லோரும் ஒரு சாமானியர்கள், சாதாரணமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் நமக்கு விவேகானந்தர் என்ன ஒரு மரியாதையை கொடுக்கிறார். நீ ஒரு சாதாரணமான மனிதனே அல்ல, இந்தியாவின் பொறுப்பு உன் தலை மீது அல்லவா இருக்கிறது. ஒரு ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இளைஞர்கள் மீதும் இருக்கிறது, இல்லறத்தார்கள் மீதும் இருக்கிறது. இல்லறத்தார்களுடைய பங்கை முடித்துவிட்டு பிறகு நான் இளைஞர்களிடம் வருகிறேன். இல்லறத்தாரர்கள் ஆகிய நீங்கள் கேட்கலாம், திருமணமாகி குழந்தை குட்டிகளை பெற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த கருத்தை கோவை வித்யாலயாவில் ஒரு செமினாருக்கு என்னை கூப்பிட்டிருந்தார்கள். ரெடினஸ் ஃபார் பேரண்டிங், அதுதான் அங்கே தலைப்பு. ஆர் யூ ரெடி டு பிகம் ஏ பேரண்ட்? பெற்றோர்களாக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதில் ஒரு கருத்தை நான் கூறினேன், டிசைனிங் எ சைல்டு. இந்திய நாட்டிற்கு தரமான ஒரு குடிமகனை எவ்வாறு நாம் பெற்றெடுக்க முடியும்? ஹவு டு கிரியேட் எ குவாலிட்டி மேன் இன் இந்தியா. இந்தியாவில் குவான்டிட்டி இருக்கிறது, எண்ணிக்கை இருக்கிறது, தரம் எங்கே இருக்கிறது? அது இப்பொழுதும் இருக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது நமக்கு. அந்த காலத்தில் விவேகானந்தரிடம் யாரோ கேட்டார், உங்களுடைய அளப்பரிய ஆற்றலால் இந்தியாவிற்கு ஏன் சுதந்திரம் வாங்கி கொடுக்க கூடாது? சுவாமிஜி கூறினார், சுதந்திரத்தை நாளைக்கே வாங்கி கொடுத்து விடுவேன், சுதந்திர இந்தியாவை ஆளுவதற்கு ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள்? நான் அடிக்கடி கூறுவதுண்டு, எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங் இந்தியா, நாட் எ சிங்கிள் பர்சன் இஸ் ரூலிங் இந்தியா. இந்தியாவை நாம் அனுபவிக்கிறோமே தவிர இந்தியாவில் ஆட்சி புரிபவர்கள் யார் இருக்கிறார்கள்? வேர் இஸ் தட் குவாலிட்டி மேன்? அந்த தரமான மனிதனை உற்பத்தி செய்வதுதான் விவேகானந்தர் இல்லற பக்தர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேரியர். எங்கே அந்த சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்று நினைத்த அந்த மாவீரர் எங்கே போய்விட்டார்? அவரை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் எங்கே? எங்கே அந்த ரஞ்சித் சிங் எங்கே சென்று விட்டார்கள்? அப்படிப்பட்ட மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், வீராங்கனை ஜான்சி ராணி எங்கே மறைந்து விட்டாள்? எங்கே அந்த ரந்தி தேவனும் சிவி சக்கரவர்த்தியும்? இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எங்கே? கேன் யூ டிசைன் சைல்டு ஃபார் இந்தியா? இந்த பெற்றோர்களை பற்றி பேசும்பொழுது சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், என்னுடைய தாய் என்னை பெறுவதற்கு முன்பு தவம் கிடந்தாள். என்ன அருமையான கருத்து பாருங்க. எதற்காக குழந்தையை நாம் பெற வேண்டும்? இந்த ஒரு கேள்வியை நான் ஏதோ ஒரு மீட்டிங்ல கேட்டேன் ஒரு ராட்டரி பிரசிடென்ட்ட, எதற்காக நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்? சமைச்சு கேட்காதீங்க. இதை பற்றி இந்த மாநாட்டு மலரில் நான் எழுதியிருக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சொற்களில், அப்படிப்பட்டவருக்கு நான் மகனாக பிறந்தேன் என்று ஸ்ரீராமகிருஷ்ணன் கூறினார். தன்னுடைய தந்தையையும் தாயையும் பற்றி கௌரவப்படக்கூடிய பெற்றோர்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட பெற்றோர்கள், தே ஷுட் டிசைன் எ சைல்டு ஃபார் இந்தியா. அடுத்த சில ஆண்டுகளில் ஸ்ரீராமகிருஷ்ணர் மீண்டும் வரப்போகிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் வரும்பொழுது என்னுடைய மகனோ அல்லது என்னுடைய பேரனோ அந்த கூட்டத்தில் சேர்ந்து இந்தியாவின் மலர்ச்சிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க முடியுமா என்று பெற்றோர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த காலத்தில் புராணத்தில், ராமாயணத்தில், மகாபாரதத்தில் யார் யாரோ யார் யாரோ ஆண்டவனுக்கு சேவை செய்தார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அணிலும் சேவை செய்தது. அதை படிக்கும் பொழுது மனதில் கற்பனை செய்து நாமே அணிலாக மாறி இப்படி ஆண்டவனுக்கு சேவை செய்ய முடியுமா என்று நாம் நினைக்கிறோம். அந்த வாய்ப்பை ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு இப்பொழுது கண்ணெதிரே கொடுத்திருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இறைவன் என்று சுவாமி விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் அடித்து சொல்கிறார், வலியுறுத்துகிறார். குருடன் மட்டுமே இதை காணாமல் தவிப்பான் என்று கூறுகிறார். ஒன்லி பிளைண்ட் மேன் கேனாட் சி, அண்ட் இஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு டெவலப் இட் மஸ்ட் ரேலி ரவுண்ட் த கிரேட் பர்சனாலிட்டி தி ஸ்ட்ரேஞ்ச் மேன் ராமகிருஷ்ண பரமஹம்சா. அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சுற்றித்தான் இந்தியா மீண்டும் முன்னேற வேண்டும் என்றால் ராமகிருஷ்ண பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கடமை! இந்தியா முன்னேறுவதற்கு விவேகானந்தர் தேடும் ஒரு இளைஞனை எங்கள் வீட்டில் இருந்து அனுப்ப முடியுமா, அல்லது எங்களுடைய குழந்தையை அவ்வாறு வடிவமைக்க முடியுமா? அப்படி நீங்கள் வடிவமைத்தால் பிற்காலத்தில் சமுதாயம் சொல்லும், உங்களுடைய பெயர் சுமதி அல்லது காத்தியாயினி என்றால், காத்தியாயினி நீ மனிதனாக பிறந்திருப்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு சென்று விட்டா என்று சமுதாயம் நம்மை பாராட்டும். இப்பொழுது நாம் பாராட்டுகிறோம், சிதுராம் போஸ் அவர்களே, சந்திரமணி அவர்களே, நீங்கள் வந்து சென்றதற்கு அடையாளமாக பகவானை அல்லவா விட்டு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள். அவ்வாறு சுவாமி விவேகானந்தரின் இந்த சொற்களை இல்லறத்தார்கள் அப்படி எடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டு குழந்தைகளை அவ்வாறு டிசைன் செய்ய முடியுமா? எத்தனையோ கார், அம்பாசிடர் கார், அந்த கார், இந்த கார், டெலிவிஷன், கம்ப்யூட்டரை புதியதாக நாம் டிசைன் செய்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் தேவைக்காக நம்முடைய குழந்தையை டிசைன் செய்ய முடியுமா? கேன் யூ டிசைன் யுவர் சில்ட்ரன் ஃபார் த ஃபியூச்சர் நீட் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் சுவாமி விவேகானந்தாஸ் ட்ரீம்? இதை இத்துடன் நிறுத்துகிறேன். அடுத்தது இளைஞர்களுக்காக சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆன்மீகம் என்று கூறும் பொழுது சுவாமியுடைய அருமையான அந்த கருத்தை எல்லோருமே கூறுவார்கள். கடவுளை நம்பாதவனை பழைய மதங்கள் நாஸ்திகன் என்று கூறின, தன்னை நம்பாதவனை நாஸ்திகன் என்று சுவாமிஜி கூறினார். அந்த கருத்து இப்பொழுதும் இந்தியாவில் நிலைத்திருக்கிறது. பலர் இன்னும் நம்புவதில்லை, நான் மாறினால் இந்தியா மாறுமா என்ற கேள்வி நான் எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஆபீசரை சந்தித்தேன். அவரிடம் பேசின உடனே, சுவாமி நான் மாறினா உலகம் மாறுமா, இந்தியா மாறுமா? முயற்சியை ஏன் நாம் செய்யக்கூடாது? விசாகப்பட்டினத்தில் லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் நான் பேசி முடித்தபின் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வேண்டும் என்று கேட்டு ஒரு பெரிய ஜட்ஜ் எழுந்து நின்றார். சுவாமிஜி அவர்களே, உங்களை போன்ற எத்தனையோ சுவாமிகள் நாட்டில் இவ்வாறு சொற்பொழிவு ஆற்றி கொண்டு வருகிறார்கள், இதனால் ஊழமும் லஞ்சமும் நின்று விட்டதா? இதற்கு நீங்கள் என்ன விடை கூறப் போகிறீர்கள் என்று கேட்டார். அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு எப்படியோ என்ன மடக்கி போட்டார்னு. அவருக்கு தெரியாது இந்த மாதிரி கேள்வியை நான் 1000 தடவை கேட்டுட்டு இருக்கேன், அதனால ஆன்சர் பைஹார்ட்டா ரெடியா இருந்தது. நாட்டில் லஞ்சம் ஊழல் இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் லஞ்சம் ஊழத்தை உங்களால் ஒழிக்க முடியுமா என்று கேட்ட உடனே உட்கார்ந்துட்டாரு. அதற்காக நான் முயற்சி எடுக்க வேண்டும். ராஜஸ்தானில் இருக்கும் பொழுது அஜய் சர்மா என்ற ஒரு பஞ்சாபி இளைஞனிடம் வருவான். அடிக்கடி அவனிடம் விவேகானந்தருடைய இந்த சிந்தனைகளை எல்லாம் நான் பேசிக் கொண்டிருப்பேன். அவன் ஒரு கோடவுன் இன்ஸ்பெக்டர், அரசாங்க கோடவுன், கவர்மெண்ட் கோடவுன் இன்ஸ்பெக்டர். அதில் பலவிதமான பொருட்களை பதுக்கி வைப்பார்கள், மினிஸ்டர்களை பதுக்கி வைப்பார்களாம். அவன் இந்த மாதிரி விவேகானந்தருடைய சிந்தனைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நேர்மையாக நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அவன் முடிவு செய்த ஓரிரு மாதங்களிலேயே அவனுக்கு பிளாக்மெயிலிங் தொடங்கிவிட்டது. இரவில் அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய குழந்தையை கொன்று விடுவோம், அங்கே உனக்காக ஒரு பிரீஃப் கேஸ் வைத்திருக்கோம், அதை எடுத்துக்கொண்டால் நாளைக்கே நீ VRS பெற்று சுகமாக வாழலாம். இவ்வாறு பலவிதமான அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது அந்த இளைஞன் என்னிடம் வந்து கேட்டான், சுவாமி விவேகானந்தரை பின்பற்றும் பொழுது இப்படியெல்லாம் அச்சுறுத்தல்கள் வருதுன்னா என்ன செய்ய வேண்டும் கேட்டான். தூக்கிடு அந்த அரசாங்க வேலையை அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தந்தை அந்த கிராமத்தையே தூக்கி எறிந்தார். வாழ்க்கையில் விழுமியங்களுக்கு என்ன விலை என்றால் நம்முடைய வாழ்க்கை தான் விலை. லைஃப் இஸ் த வேல்யூ ஃபார் ஃபாலோயிங் வேல்யூஸ். கேன் யூ கிவ் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியுமா? அந்த துணிச்சல். உடனே அந்த இளைஞன் ராஜினாமா செய்து விட்டான், வேலையை ரிசைன் செய்து விட்டான், கல்லூரி ப்ரொஃபஸராக மாறிவிட்டான். பிறகு கூறினான், சுவாமிஜி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் 4 மணி நேரம் அல்ல 5 மணி நேரம் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன், விவேகானந்தருடைய சிந்தனைகளை எல்லாம் அவர்களுடைய தலையில் புகுத்தி கொண்டே வருகிறேன். இதைத்தான் இந்திய இளைஞர்கள் செய்ய வேண்டும். என்னால் முடியாது என்று சொல்லவே கூடாது. முடியாது என்று சொன்னால் செம்மறியாடாகவும் இருக்க முடியாது, சிங்கமாகவும் இருக்க முடியாது, மனிதனாகவும் இருக்க முடியாது. மனிதனாக இருந்தால் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். அந்த அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றால் பாமரனாக இருக்கின்றேன் என்று நினைக்கும் என் உள்ளே பரமனும் குடிகொண்டுள்ளார். அவருடைய ஆற்றல் எப்பொழுதும் பெருங்கருணை பேராராக என் பின்னால் நின்று கொண்டு எனக்கு உதவி செய்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 கட்டங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1, ஆக்சுவாலிட்டி, யதார்த்தம், தினசரி வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அடுத்தது பாரமார்த்தம், த ரியாலிட்டி. எது ரியாலிட்டியோ, நான் தான் பரம்பொருள், எல்லையில்லாத ஆற்றல் படைத்த ஆன்மா, அது இட் இஸ் நாட் ஆக்சுவாலிட்டி. நமக்கு தினசரி வாழ்க்கையில் இதை நம்மால் காண முடியவில்லை. நான் என்ன நினைக்கிறோம் என்றால், பலகீனன், MA படித்த பட்டதாரி, வேலை கிடைக்காத ஒருவன், எனக்கு தந்தை தாயின் உதவி இல்லை, அரசாங்கத்தில் வேலை கிடைக்கவில்லை, உயர்ந்த பதவி அதிகாரிகளுடைய தொடர்பு எனக்கு இல்லை என்று நினைக்கிறோம். இது ஆக்சுவாலிட்டியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, ஆக்சுவாலிட்டி. தினசரி வாழ்க்கையில் நான் தான் இந்த மனிதன், இந்த பலகீனங்கள், இந்த குறைபாடுகள் எல்லாம் நின்று எனக்கு வாழ்க்கையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போனா என்ன இருக்குது, பரமனே குடிகொண்டுள்ளான், எல்லை இல்லாத இறப்பற்ற ஆன்மாவாக அல்லவா நீ இருக்கிறாய், எதற்காக அஞ்சுகிறாய்? அந்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நாம் இந்த தினசரி வாழ்க்கையில் யதார்த்த நிலைக்கு கொண்டு வந்து பழக வேண்டும். பரமார்த்தத்தை, ரியாலிட்டி அண்ட் ஆக்சுவலிட்டி ஷுட் மர்ஜ், மிங்கிள் அண்ட் ஃபார்ம் எ குட் மியூசிக் ஃபார் அவர் லைஃப். இதைத்தான் விவேகானந்தர் இந்த சொற்றொடரில் கூறுகிறார். உள்ளே பரமன் பதுங்கி இருக்கிறான், பாமரன் என்று நினைத்து இந்த பாறையில் உன்னுடைய பைத்தியக்கார பிதற்றல்களை நீ ஏன் செய்து கொண்டிருக்கிறாய்? 2 ஸ்லோகங்களை கூறிவிட்டு இந்த விவேகானந்தர் சிந்தனையை முடித்து விடுகிறேன். ஆண்டவனை பற்றி இந்திய உலகம் ஆன்மீகத்தால் உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைத்த இவர்களெல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால், உள்ளிருக்கும் ஆண்டவனுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்த இளைஞர்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யும் பொழுதுதான் பாய்மரக்கப்பல் திறக்கும், காற்று வீசும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணரே எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தால் நடக்கிறது என்று சொன்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன செய்தார்? கடும் முயற்சி செய்தார். ஆண்டவனே அவருடைய கடும் முயற்சியை கண்டு முன்வந்து மண்டியிட்டார். அவரை பற்றி அரவிந்த கோஷ் பேசும்பொழுது கூறுகிறார், ஸ்ரீராமகிருஷ்ணா ஹெல்ட் டிவினிட்டி பை த ஸ்க்ரஃப் ஆஃப் இட்ஸ் நெக். என்ன ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்! ஒரு மனுஷனை கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்கி வச்சா என்ன இருக்கும்? அவன் அசைய முடியாது. ஆண்டவனை தன் குரல் வலையை பிடித்து நிறுத்தினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்று அவர் கூறுகிறார். எப்படி கடுமையான முயற்சி! அகிலாண்டேஸ்வரியே நீங்க வா என்று அவர் அழைக்கிறார். வரவில்லை என்றால் உயிரையே விட்டு விடுவேன். அம்பாளே ஓடி வந்து மண்டியிட்டாள். அதே ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பத்தருவாக மாறினார். அவருடைய அந்த கல்பத்தரு தினத்திலும் ஒரு செய்தியை நமக்கு விட்டு செல்கிறார், அருகதை இல்லை என்றால் ஆண்டவனும் அருள மாட்டார். அந்த அருகதையை தான் இந்திய இளைஞர்கள் பெற வேண்டும். ஆசை நமக்கு இருக்கிறது, அருகதை இருக்கிறதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லோருக்கும் சைத்தன்ய ஹோக் விழிப்பு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை. அருகதை இல்லை, இன்னும் நேரம் ஆகவில்லை. அடம் பிடித்தார் அந்த வைகுண்டநாத் சன்னியால் என்பவர், எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், முடியாது. எங்கே அருகதை, எங்கே அந்த சாதனை, எங்கே அந்த முயற்சி? மற்றவர்களுக்கெல்லாம் அவர் செய்தார், உடனே கிடைத்தது. அடம் பிடித்த காரணத்தால் வைகுண்டநாத் சன்னியாலின் மார்பையும் தொட்டார். உடனே தெய்வீக காட்சி, எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவருடைய பெருங்கருணை பேராறு, இவரால் நீச்சல் அடிக்க முடியல, உள்ளே மூழ்கிட்டார். உள்ள வீட்டிற்கு சென்றால் எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர். மனைவியை கண்டால் ஸ்ரீராமகிருஷ்ணர், குழந்தையை கண்டால் ஸ்ரீராமகிருஷ்ணர், வியாபாரத்தை கண்டால் ஸ்ரீராமகிருஷ்ணர். இரண்டாவது நாள் ஓடி வருகிறார். இது போதும், எடுத்துடுங்க இந்த காட்சியினிடம் இருந்து. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே தொடுகிறார். அந்த காட்சி மறைகிறது. பிறகுதான் நார்மல் கண்டிஷனுக்கு அவர் வருகிறார். இது இவருக்கு மட்டுமல்ல, ஹிருதயனுக்கும் நடந்தது, மதுரா நாத்துக்கும் நடந்தது. பெரும் கருணை பேராறு பெருக வேண்டும் என்றால் இந்திய இளைஞர்கள் படாத பட வேண்டும், கடுமையான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இரண்டு ஸ்லோகங்கள் நம்முடைய ஆன்மீக இலக்கியத்தில் வருகின்றன. என்ன அற்புதமான ஸ்லோகங்கள்! அதை கூறிவிட்டு நான் இந்த சிந்தனை பரிமாற்றத்தை முடிவு செய்கிறேன். உத்யோகினம் புருஷம் உபைத்தி லக்ஷ்மி. என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது, பாருங்க, அருமையான கருத்து. உத்யோகினம் புருஷ சிம்மம் உபைத்தி லக்ஷ்மி. யாரிடம் லக்ஷ்மி வருவாள்? கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆண் சிங்கத்திடம். சிங்கம் எவ்வாறு வேட்டையாடி முயற்சி செய்து படாத பாடுபட்டு கடின உழைப்பால் தன்னுடைய இரையை தேடுமோ அதுபோன்று இந்திய இளைஞர்கள் தேட வேண்டும். உத்யோகினம் புருஷன் உபைத்தி லக்ஷ்மி. அடுத்தலைன் அருமையானது, கொஞ்சம் மறந்து விட்டது சொற்கள். தேவ்யா தேயம் இதி கா புருஷா வதந்தி. ஆண்டவன் கொடுத்துட்டான் அவனுக்கு, எனக்கு கொடுக்கல. அவனுக்கு லக்கு சார், எனக்கு அந்த லக்கு இல்லைன்னு நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை யார் கூறுவார்கள் என்றால், கா புருஷா வதந்தி. கா புருஷானா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அடுத்த லைன் இன்னொரு மார்வலஸ் எக்ஸ்பிரஷன். ஆண்டவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொன்ன முனிவர்கள் தான் இதை எழுதுகிறார்கள். தெய்வம் நிகத்திய என ஒரு அருமையான எக்ஸ்பிரஷன். விவேகானந்தர் அதை மிகவும் விரும்புகிறார். ஆண்டவனே தூக்கிடுடா அப்படிங்கிறார். ஆண்டவனா கடவுள் அல்ல, ஆண்டவன் மீது விதி மீது நம்பிக்கொண்டிருக்கும் நம்முடைய அந்த மூட பழக்கம் இருக்கிறது. தெய்வம் நிகத்திய பௌருஷம் குரு ஆத்மசக்தியா, அவனுடைய ஆன்ம பலத்தால் பொங்கி எழும் ஆற்றலால் கடுமையான முயற்சியில் நீ மூழ்கு. அப்படி மூழ்கி உனக்கு எந்த விளைவும் ஏற்படாவிட்டால் கோத்திர தோஷாக, அதில் என்ன தப்பு இருக்கிறது? என்ன ஒரு அருமையான கருத்து பாருங்கள். தெய்வம் நிகத்திய குரு பிரயத்னம் குரு பௌருஷம் ஆத்மசக்தியா. இந்திய இளைஞர்கள் இதுக்காக தயாராக இருக்க வேண்டும். லஞ்ச ஊழலை என்னால் தவிர்க்க முடியாதா என்ன? தூய்மையாக புனிதமாக என்னால் வாழ முடியாதா என்ன? முடியும். எப்படி என்றால், தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, உள்ளிருக்கும் பரமனுக்கு அழைப்பு கொடு, மூலகம் உன்னுடைய காலடியில் வந்து விழும். விவேகானந்தருடைய மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ஸ்லோகம், கிம் நாம ரோதிஷி சகே, துவை சர்வசக்திஹி, ஆமந்திரயஸ்வ பகதம் பகவன் பகதம் ஸ்வரூபம் திரைலோக்கியமேதத் அகிலம் தவ பாதமூலி. எதற்காக அழுகிறாய் யாரு என் நண்பனே? எல்லா ஆற்றலும் உன்னுள்ளேயே உரைகின்றன. உள் உரையும் அந்த ஆற்றலுக்கு அழைப்பு கொடு. மூ உலகமும் உன்னுடைய காலில் விழுவதை நீ காண்பாய். அடுத்த ஸ்லோகம் இதே கருத்தை வலியுறுத்துகிறது. உத்தியமேனகி சித்தந்தி சர்வ கர்மா காரியாணி ந மனோரதை. கடுமையான முயற்சியினால் போராட்டத்தினால்தான் உயர்ந்த காரியங்கள் சித்திக்கின்றன. கற்பனையாலோ அல்லது கனவு காண்பதாலோ அல்ல. எல்லோரும் ட்ரீம் ட்ரீம் என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு நீக்ரோ மிகவும் ஏழையானவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பிறகு அதே யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் அட்ரஸ் கொடுக்க வருகிறார். அப்பொழுது அவரிடம் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருந்தது என்று. அப்பொழுது அவர் கூறுகிறார், ஐ நாட் ஓன்லி ட்ரெம்ட் பட் ஐ இன்ஜினியர்ட் மை ட்ரீம் ஆல்சோ. ட்ரீம் இன்ஜினியரிங். நினைச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்துடுவார்னு இங்கே இருக்கணும் எழுதி வச்சிருக்காங்க. டைம் ஓவர் பிளீஸ். ட்ரீம் இன்ஜினியரிங். கனவு மட்டும் காண வேண்டாம், அந்த கனவை நனகமாக்குவதற்கு கடுமையான முயற்சியில் ஈடுபட வேண்டும். உத்தியமேனகி சித்தியந்தி சர்வ காரியாணி ந மனோரதைஹி. அடுத்த வரிகள் எவ்வாறு வருகிறது என்றால், ந சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய. சிங்கமானாலும் முடியாது. ந சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாக. நான் சிங்கம் சிங்கம் கத்தினாலும் முடியாது. தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தில் எந்த முட்டாள் மானாவது தன்னை முன் கொண்டு போய் நிறுத்துமா? ஏ சிங்கமே, நீ சிங்கம் என்று கூறிவிட்டா இதோ உன்னுடைய இறை நான் மான் ஜென்டில்மேன் வந்து நிற்கிறேன். எந்த மானாவது வந்து நிற்குமாங்க? உத்தியமேனகி சித்தந்தி சர்வ காரியாணி ந மனோரதைஹி. அதனால் இந்திய இளைஞர்கள் கனவை மட்டும் காணக்கூடாது, அந்த கனவை எவ்வாறு இன்ஜினியரிங் செய்ய வேண்டும், செயல் முறையில் இறங்க வேண்டும். அந்த செயல் முறையில் இறங்கும் பொழுதுதான் இந்த தடைகள் எல்லாம் வரும். அந்த தடைகள் வரும்பொழுது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவிற்கு செல்ல வேண்டும். பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன், பாமரன். நான் ஒரு ஏழை, நான் இந்த ஜாதியை அந்த ஜாதியை சேர்ந்தவன், எனக்கு தாய் தந்தை இல்லாத அனாதை, எனக்கு உடல் அங்கஹீனம் உள்ளது, எனக்கு புத்தி நுட்பம் இல்லை. இவையெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன், ஆக்சுவாலிட்டி. அந்த ஆக்சுவாலிட்டி இஸ் நாட் ரியல் என்று சுவாமிஜி கூறுகிறார். இட் இஸ் நாட் ரியாலிட்டி. நீ உண்மையிலே யார் என்றால் பாமர் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, பரமன் அல்லவா உள்ளே பதுங்கியிருக்கிறான். அதனால் தமிழகத்து இளைஞனே நீ துள்ளி எழடா, கட்டுக்கடங்காத கடல் அலை போல் செயல்படடா, சுற்றி திரியும் காற்றை போல் சுதந்திரமாக சிந்தனை செய்யடா. வானமாடா உனக்கு இல்லை, எந்த மடையன் சொன்னது? பொங்கி எழும் ஆற்றலின் பூம்புணலாக விளங்கும் ஆன்மா உன் இயல்பாக இருக்க வானமா உனக்கு இல்லை? வாழ்க்கைக்கு இரண்டே விளைவுகள், வெற்றியும் தோல்வியும். தோல்வியை தூசி போல் தட்டடா, வெற்றியின் தோள்களில் கை போட்டு தோழனாக்கடா. பயத்தை விழடா, சோர்வு கழடா, விவேகானந்தரை தொழடா. வெற்றிக்கு உன் வாழ்க்கை ஒரு வாழ்த்து கடிதமாகட்டும். ஹரி ஓம் தத் சத்.
சுவாமிஜி, சுவாமிஜி அவர்களே, இந்த விவேகானந்த தினத்தில் சுவாமி விவேகானந்தரே இங்கு நேரில் வந்து சொற்பிறு காட்டிய ஒரு உணர்வினை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நன்றி, நன்றி.